மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே உள்ளது. இது தேவனுடைய வெளிப்படுத்துதல். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் போதுகளுடைய கையிலே இல்லை, மரணமும் ஜீவனும் சபையிலே இல்லை, சாத்தானின் அதிகாரத்திலே இல்லை, மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்திலும் இல்லை. அது ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலே உள்ளது. நீ தேவனை அறிந்தாலோ அறியாமல் விட்டாலோ, நீ மறுபுறப்படைந்திருந்தாலும் மறுபுறப்படையாமல் விட்டாலோ, உன் வாயின் சொற்களாலே உனக்கு அழிவு வரும், உன் வாயின் சொற்களால் உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன் வார்த்தைகளினால் நீ நீதிமானாக்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினால் நீ குற்றவாளியாகுவாய். இதை குறித்து நாங்கள் கூடுதலாக கடந்த நாட்களிலே ஆராய்ந்து கொண்டு வந்தோம். காலை தொடக்கம் மாலை வரை சொற்களை பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கும் ஜீவனுக்கும் ஏதுவாக சொற்களாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆனால் தேவ வார்த்தைக்கு மாறாக இந்த உலகத்தாரை போல உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள்ளாய் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. சகல மதங்களும் கிறிஸ்தவம் என்கிற மதமும் கூட பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. எத்தனையோ சபைகள் அவனது வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அங்கே தேவ பிரசன்னம் இல்லை. ஆனால் தேவன் இந்த வெளிப்படுத்துதலை நமக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தைகளை பேசுகிறாய், எப்படிப்பட்டதான சொற்கள் உன் வாயிலால் வருகிறது. காலை தொடக்கம் மாலை தேவனுடைய வார்த்தை நமது வாயிலே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளையும் உண்டு. அந்த வாயிலே இருந்த வார்த்தை நாவினூடாக இருதயத்திலே எழுதப்பட்டு சங்கீதம் 45:1 அல்லது நாவினூடாக அதை அறிக்கப்படுகிறதுனாலே இருதயத்திலே விதைக்கப்பட்டு அங்கே அது தொடர்ந்து அரைக்கப்படுகிறதுனால் முளை எழும்பி கதிர் வந்து கதிரிலே தானியம் வர அது பலன் கொடுக்க, இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்துக்குத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சபைக்கு வந்து போக அல்ல, ஞாயிறுதோறும் வந்து போக அல்ல. அப்படியானால் எத்தனையோ மதத்தவர்கள் தங்களது கோயில்களுக்கு போய் வருகிறார்கள், அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. தேவன் உன்னோடு பல தடவை பேசி இருக்கிறார். தேவன் வார்த்தையில் இருக்கிறார். வார்த்தைக்குள்ளாக அவரது உயிர் இருக்கிறது. His very life is in the word. வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. John 6:63. அது வல்லமையும் வல்லமை நிறைந்ததாயும் ஜீவனுள்ளதாயும் ஆவியை மாற்றும் ஆவியும் இரண்டாக பிரிக்கிறதுமாய் இருக்கிறது. சொல்ல போனால் இயேசுனுடைய இடத்திலே எடுத்திருக்கிறது. உபாகமம் 30:13 தொடக்கம். ஏற்கனவே தேவன் சொன்னார், இந்த வார்த்தை வானத்திலே இல்லை, யார் கொண்டு வரலாம் என்று கேட்க, இந்த வார்த்தை பாதாளத்திலும் இல்லை. இயேசுவை குறித்தே அது அங்கு கூறப்படுகிறது. அவரது நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. வெளிப்படையாகவும் 19:13 ஜான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தார், ஜீசஸ், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாயிருந்தார். 12 வார்த்தையானவர் மாம்சமாகினார், மனுஷனானார். அந்த வார்த்தை வாயில இருக்க வேண்டும் என்றும் அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்பினார். அடிக்கடி கூறிக்கொண்டே இருந்தார். இதோ மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வானமேக்கள் பூமியேக்கள் அவ்விரண்டையும் சாட்சியாக தேவன் வைத்தார். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் அது ஒழிந்து போகாது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார், இன்றைக்கு எத்தனை சபைகள் இந்த வார்த்தையை ஒதுக்குப்புறமாய் தள்ளி பாடல்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், நாடகங்களுக்கு, பற்பல ஒவ்வொரு விதமான புரோகிராம்ஸ், வார்த்தை எடுபட்டாயிட்டு, தனிப்பட்ட விசுவாசிகளின் வாழ்க்கையில் வார்த்தை எடுபட்டாயிட்டு, அதனாலே பாவத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள், தள்ளுபீரியம் செய்கிறார்கள். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் வார்த்தையின் இறுதிய சிலையை நான் வைத்து வைத்தேன். இந்த வார்த்தை உன் இருதயத்திலே இல்லாவிட்டால் நீ முறுமுறுக்கிறதை நீ பாட்ட முடியாது. நீ பின்னாலே மாயமானமாக முன்னாக நடந்து பின்னாலே நீ முதுகலை குத்துவதை நீ பாட்ட முடியாது. அதே சகோதரர்கள் உன்னோடு ஜீவிக்கிறார்கள். ஆனால் யூ வில் ஸ்டாப் தம் பிஹைண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ வேர்ட் இன் யூ. பரிசேய சதுசேயர்கள் தேவாலயத்தில் சடங்குகள் வச்சு கொண்டிருந்தார்கள். வார்த்தை அவர்கள் வாயிலும் இல்லை, இருதயத்திலும் இல்லை. ஏனென்னை நீங்கள் விசுவாசிப்பதில்லை? நான் சொல்கிறேன், இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே இல்லை. Therefore, you don't believe me. உன்னுடைய சித்தம் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே நீ தீர்மானம் எடுத்திருந்தால் நான் இந்த இடத்திலே என்ன பேசுகிறேன் என்பதை தேவனிடத்தில் இருந்து வருகிறதா என்னிடத்தில் இருந்து வருகிறான் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஜான் 7:17, இதெல்லாம் அடிப்படையான உண்மைகள். முதலில் நீ தேவ சித்தத்தை செய்ய மனதாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் யார் இந்த ஊழியக்காரன், இவர் என்ன பேசுகிறார் என்பதை நீ கண்டுபிடிப்பாய். மாற்றப்படையால் ரோமர் 10:6-8 அதே அந்த முன்பு கூறப்பட்ட உபாகமத்திலே அதை ஆவியானவரின் கூட வெளிச்சத்தோடு பவுல் அப்போஸ்தலர் மூலம் பேசுகிறார். கிறிஸ்துவை யார் மேலிருந்து கொண்டு வர நிற்க வேண்டாம், இப்ப கிறிஸ்து கண்டு வருகிறது. செய்த வார்த்தைக்கு பதிலாக அங்கு கிறிஸ்து, கிறிஸ்துக்கு பதிலாக வார்த்தை. யார் கிறிஸ்துவை பாதாளத்தில் இருந்து கொண்டு வரது நிற்காதே. இந்த வார்த்தை உன் அருகில், இந்த வார்த்தை உன் வாயில், இந்த வார்த்தை உன் இருதயத்தில். நீதி உண்டாக இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்க வேண்டப்படும். இந்த சபையிலே, இந்த மண்டபத்திலே, இந்த சபையின் நாமத்திலே ஒன்றும் இல்லை. Period. Full stop. இந்த மண்டபத்திலேயோ இந்த சபையின் நாமத்திலேயோ பார்ரோ சர்ச் என்னவாவது கிடைக்கும், ஒன்றும் இல்லை. என்னிலும் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை அழைத்த, அபிஷேகம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர், பரிசுத்த சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவனாகிய ஆவியானவர், அவர் பிரசன்னம், அவர் கிரியை செய்யப்படினாலே ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், குணமடைகிறார்கள். வரமாற்றப்படியால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். It is because of the anointing. அதன் பிறகு ஏசாயாவுடைய புத்தகம் 59:21 நான் உன் மேல் அருளிய ஆவியும் உன் வாயிலே நான் கொடுத்த என் வார்த்தைகளை உன்னிடத்திலே இருந்தும் உன் பிள்ளைகளிடத்திலே இருந்தும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலே இருந்தும் நான் ஒரு காலத்திலும் எடுத்து போட மாட்டேன். இது அவர்களோடு பணி என்றென்றைக்கும் இருக்கும் என்னுடைய உடன்படிக்கை. அவர் வாயிலிருந்து எடுத்து போட மாட்டேன். எல்லாவற்றையும் அறிந்த தேவனுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு உலகம், சொற்கள் அடங்கிய உலகம், எங்கள் வாயினாலே வரும் வார்த்தைகளை வைத்து நமக்கு கேடை கொண்டு வர சாத்தானின் உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இதை அறிந்த தேவன் இந்த வார்த்தை எங்கள் வாயை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, இது தேவன் வார்த்தையில இருக்கிறதுனால விசுவாசத்தோடு கேட்டால் நீ முன்னுக்கு வந்து ஜெபம் பண்ணியவை அநேகமாக அவசியம் இல்லை. ஏய், அவர் இந்த வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். இந்த வசனத்திலே வல்லமை இருக்கிறது, இந்த வசனத்திலே விடுதலை இருக்கிறது, குணமாக்குதல் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. பிசாசு தாங்க முடியாது, கற்பத்திலே கூட உள்ளே போகலாம். அதெல்லாம் சொன்னேன். 5-6 ரட்சிப்படைந்து பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுவதை போல அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. வல் சுலபம், பிள்ளைகள் சொன்னே கேட்டுருங்கள். இந்த தாய் தோப்பன்மார் வழி நடத்த வேணும், அதில் அவங்க செய்யறதில்லை. அவங்களுக்கே மருந்து தேவை, இனி எப்படி அவங்க இந்த பிள்ளைகள் எப்படி வழி நடத்துறது? பிசாசோ வீடுகள் வழியில் தெரியுது, வளவுகளில் தெரியுது, பகிரங்கமா தெரியுது, தெண்டுகாலோட தெரியுது, வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் கூட அது தெரிஞ்சு கொண்டிருக்குது. அதன் பிறகு 51:16 ஏசியாவிலே அதில் இம்மறுபடியாக திருப்பி கூறுகிறார். எத்தனை இடத்திலே இந்த வாயை குறித்து சொன்னார்? அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லத்தக்கதாக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். I put my words in your mouth. தேவனுடைய வார்த்தை அவர் கொடுத்தார், ஒன்றும் எடுக்கப்பட முடியாது. இந்த வார்த்தைக்கு ஒரு குரல் தேவை. உன் குரலை கொடுப்பாயா? உன்னுடைய நாவை கொடுப்பாயா? அதுதான் நீ யாரென்று கேட்டதும் யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான், வனாந்திரத்தில் கூப்பிடும் ஒரு குரல், அங்கே சத்தம் மட்டும் போட்டிருக்கு பிழை. வனாந்திரத்திலே கத்துகிற ஒரு குரல், ரிபென்ட், மனம் திரும்ப. அவன் விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லியும் அவங்க ஓடி வந்ததன் காரணம் அந்த சொற்களிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, வல்லமை இருந்தது. ஒரு அற்புதம் அவன் செய்யவில்லை. அவன் சொன்னதெல்லாமே இயேசுவை குறித்து 100% உண்மை. எனக்கு பின்வருகிறவர் பரிசுத்தாவியானவராலும் நெற்றிப்பினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். நானும் தண்ணீர் கொடுக்கிறேன். அவருடைய செருப்பினுடைய அந்த லேசை கலத்துறதுக்கு நான் பாத்திரமில்லை. எல்லாமே உண்மை. இப்பொழுதும் இந்த இடத்திலே இயேசுவின் பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்திலே என்ன வார்த்தை கூறப்படுகிறது என்று யாரும் மறைக்க முடியாது. தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். நீதிமொழிகள் 3:4 வாசித்தால் இதிலே தேவனுடைய வார்த்தை எவ்விதமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வித்தியாசமான சூழ்நிலைகளிலே அதை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே கூறப்படுகிறது. நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன்னுடைய அறிவிலே நீ தங்கி இருக்காமல், உன் முழு இருதயத்தோடும், எப்படிப்பட்ட இருதயம், முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. I'm sure இங்க கர்த்தரில் இருந்து போட்டிருக்கிற இடம் வந்து you depend on the Holy Spirit, the Lord Jehovah. இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வார்த்தையின்படி எங்களுக்குள்ளாக எங்களோடு இருந்து அவரது பிரசன்னத்தை கொண்டு வந்து அவரது குரலை கேட்கப்படுகிறவர், தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர், இயேசுவின் வெளிப்படுத்துதலை எங்களுக்கு கொடுக்கிறவர். நாம் அவரை அழைக்கும் பொழுது மனம் திரும்பி எங்களை ஒப்புக் கொடுத்து அவரது வழிநடத்துதலை நாடும் பொழுது எங்களை வழிநடத்துகிறவர், எங்களுக்காக அனுப்பப்பட்ட, எங்களை இயேசு ஒன்றை கொண்டு வந்த, எங்களை மறுபிறப்பு அடைய பண்ணின சத்திய ஆவியானவர் தான். இயேசுவை போல் இன்னும் ஒருவர் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்விப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம், அதாவது எல்லா சூழ்நிலையிலும் அவரை நினைத்துக்கொள். பிழையான மொழிபெயர்ப்பு, அவரை அங்கீகரித்துக்கொள். அங்கீகரிப்பு என்று சொன்னால் acknowledging. If you look up the dictionary or thesaurus, you have the word acceptance, acknowledgement, acknowledging. அதாவது உன் வழிகளில் எல்லாம், வித்தியாசமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவரை ஏற்றுக்கொள், அவரை அறிக்கை பண்ணு, அவரை அறிக்கை பண்ணு. மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கப்படுகிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அறிக்கப்படுவேன். மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன், யார் மறுதளிக்கிறவன், உலகத்து பாஷைகளை பேசுகிறவன், உலகத்தாரை போல சொல்லுகிறவன். அது வருது, ஒன்றும் சரி வருதில்லை, அது பரவாயில்லை, இது இப்படி அதுபடி, ஒன்றும் சரி வர மாதிரி இல்லை, எல்லாம் நான் எடுக்கிறதெல்லாம் பிழையாத்தான் போகுது, இப்படியாய் பேசுகிறவர்கள் இயேசுவை, அதாவது வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். நீ கேட்கிறாய், ஒரு நாளும் இயேசுவை தெரியாதுன்னு சொல்ற, அதுதான் மறுதளிப்பு. இல்லை இல்லை, வார்த்தைக்கு நீ மாறாக பேசும் பொழுது இயேசுவை நீ மறுதளிக்கிறாய். தேவனுடைய வார்த்தைக்கு சார்பாக பேசாமல் நீ உலகத்தாரை போல நெகட்டிவ் ஸ்பீச், நீ பேசும் நேரத்திலே பகிரங்கமாக என்ன செய்கிறாய் தெரியுமா, க கேட்கிறாயா? இயேசுவை மறுதலிக்கிறாய். ஆகையினால் அவர் உனக்கு அறிக்கையின் ஆசாரியனாக இருக்க முடியாது. அவர் பிதாவினிடத்தில் என்ன சொல்றது? காய்ச்சல் என்ன பெருகி கொண்டே போகுது என்று சொல்றாய். இப்ப நான் சொல்ல வேண்டியது, ஆண்டவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அப்படி குணமாக்கும் வல்லமை வேலை செய்கிறது. நான் குணமாகி கொண்டிருக்கிறேன். அவரது வார்த்தை எப்படி கூறுகிறது? அது நடந்து முடிந்த காரியம். அதை விட்டுட்டு காய்ச்சல் போகுதில்லை, இருமல் விடுகதே இல்லை, இந்த பிள்ளைக்கு ஒரே நெடுகிலும் வந்துட்டே இருக்கும் இப்படி இந்த மாதத்தில். அப்படியான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை சொல்லு மறுதளிக்கிறோம். நான் அன்றைய தினத்தில் சொன்னேன், விசுவாசத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லாதே, நீ சந்தேகத்திலே பேசுகிறாய். பலவீனன் தன்னை விசுவாசத்தில் பலவான் என்று சொல்ல கடவுள் அப்படியா இருக்கு? Now, let the weak say I'm strong. Okay. Now, உன் வழிகளில் எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நன்மையிலும் தீமையிலும், பகலிலும் இருளிலும், நெருக்கத்திலும் துன்பத்திலும், தேவனுடைய வார்த்தையினம் ஆயிருக்கிறோம். அதுதான் அவரை அக்னாலேஜ் பண்றதுன்றது, அதாவது அவரை ஏற்றுக்கொள்றதுன்றது. தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள், அக்னாலேஜ், நினைத்துக் கொள்ளன்றது பிழை. அவரை ஏற்றுக்கொள்வது எப்படி? அவரது வார்த்தையை பேசுவது, அவரது வசனத்தை பேசுவது. நெருக்கமான சூழ்நிலை அப்போஸ்தலர்களுக்கு வந்தது. அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று தடை பண்ணார்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் இனிமேல் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, நிப்பாட்டும். ஆனால் அவர்களை அடித்தும் அவர்கள் நிப்பாட்டவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்பது நீங்களே நீதானை தரையுங்கள் அப்படி சொன்னார்கள். அதுதான் சரியான அறிக்கை. அவர்கள் பிழையான காரியங்களை பேசி அதை சொல்லவில்லை வாயினாலே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களுக்கு வெளிப்படுத்துதல். ஆகையால் எல்லா சூழ்நிலைகளில், நெருக்கத்திலும் புயலிலும், தேவனுடைய வார்த்தையை நீ அறிக்கை பண்ணுவேன், நானும் அறிக்கை பண்ணுவேன். புயல் நேரத்திலே அறிக்கை பண்ணுவது கஷ்டம். அந்த நேரத்தில் தான் பிடிக்க வேணும். நான் கோபம் பெருமையும் வந்த நேரத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 30:32, வாயை மூடே. ஏன்னா அது வெளியால் வந்ததும் அந்த சொல்லு பிசாசு அதை எடுத்து நடத்தி வைப்பான். எத்தனை தடவை சொல்ல வேணும்? ஒரு தடவை. அது இப்போ இப்போதான் கூடுதல் வெளிச்சமாக வருகிறது. அந்த ஞாபகத்திலே வைத்திருந்த அது கூறுகிறது, ஏய் நீ சொன்ன இப்படியாக, நீ சொன்ன நீ இப்படியாக, ஆகினால் உன் பிள்ளையை விட மாட்டேன். ஐயோ, உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நீதிமொழிகள் 6:2. ஸோ அதனையும் நாங்கள் அக்னாலேஜ் பண்ண வேணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ அக்னாலேஜ் பண்ணுறது சொன்னாலும் கான்ஃபெஸ், அறிக்கையிடுவது. நமது அறிக்கையின் ஆசாரியர் ஆண்டவர் இயேசு, அவர் வானங்களிலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். நம்மை எடுத்துச் சொல்வதற்காக, நமக்கு சார்பாக பேசுவதற்காக. ஜேம்ஸினுடைய புத்தகம், தி புக் ஆஃப் ஜேம்ஸ், ஜேம்ஸ் என்றால் யாக்கோபு, அதுதான் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு. நான் அறிய ஜேம்ஸ் என்ற எந்த ஒரு மனுஷனுக்கும் நாங்கள் யாக்கோபு என்று கூப்பிடுறதில்லை. 3:3, என் சகோதரர்களே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக அது இருப்பீர்களாக. விடியச்சுடி சொல்றது, ஏன் நீ உன்னைய போதகனாக பார்க்கிறாய்? நிறைய ஆக்கினை தீர்ப்பு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறு கொள்றோம். எத்தனை விஷயங்களிலே? அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண மனுஷனும். நான் சொன்ன புருஷன் இடத்துல நீ மனுஷன் வாசிக்கணும், அநேகமான இடங்கள்ல. பூரண மனிதனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கடிவாளம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், குதிரை. சரிதானே? ரைட். இங்கே நமக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துதலாக நமக்கு கொடுக்கிறார்? சொல் தவறாதவனானால். இப்ப நாவை குறிச்சு இங்க பேசுகிறான். நாவால தான் நாங்கள் பேசுறது, ரைட். அந்த பேசும் சொற்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சார்பாக சரியாக இருந்தால் அவன் பூரண மனிதன், வளர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசியாக, ஒரு சிஷ்யனாக இருக்கிறான். விளங்குறதா? வளர்ச்சி அடைந்து பூரண புருஷன், a perfect grown up a spiritual man. Okay? சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்ப எங்க என்ன போடப்படுறன்னு கேட்டால், சரீரம் முழுவதையும் எங்களது நாவினாலே எங்கள் சரீரத்தை நாங்கள் கீழ்படுத்தலாம். நாவினாலே பேசும் பேச்சுக்களாலே எங்கள் முழு சரீரத்தையும், சரீரம் முழுவதையும் என்று கிடக்குதா இல்லையா, நாங்கள் கீழ்படுத்தலாம். சரீரத்தை கீழ்படுத்த வேணும். அது கண்டு கண்ட காரியங்களை கேட்கும். நம்முடைய சரீரத்திலே 5 ஐம்புலங்கள் இருக்கிறது இல்லையா, பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, மணப்பது, தொடுப்பது, 5 senses. அது சரீரத்திலே இருக்கிறது. அது பல காரியங்களை கேட்கும். ஆத்மாவிலே மனம், சித்தம், உணர்ச்சிகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அநேகமாக சாதாரண வழக்கத்தின்படிக்கு மேலாக கோப்பியும் டீயும் கண்ட நேரமும் வேணும்? சரிக்காதீங்க, இது உண்மையோ இல்லையோ. சில ஆக்கள் 5 டீ, 6 டீ, 10 டீ குடிக்கிறாங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில ஆக்கள் நிறைய 3-4 கரண்டி சீனி போடுறாக்கள் இருக்கிறாங்க. இனி மதுபானத்தில் விருப்பமாக குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இனி சாப்பாடு அநேகமாக சாப்பிட வேணும், அது சாப்பிட வேணும், இது சாப்பிட வேணும், இது செய்ய சாப்பிட. சாப்பாடு தான் இவருடைய எண்ணம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இது கண்ட்ரோல் இல்லை, அடக்கம் இல்லை. ஆனால் இப்ப என்ன வாசிச்சாங்க, நாவினூடாக இவைகளை எல்லாம் வாயிச்சிற, நாவினூடாக என்ன செய்யலாம், அடக்கலாம். சொல் தவறாமல் இருந்தால் சரீரம் முழுவதையும் அவன் அடக்குகிறான். இப்ப இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும், in all these areas, we can bring it into subjection of our will. எங்கள் சித்தத்துக்குள்ளாக அதை அடக்கி கொண்டு வர we use words. என்ன பாவிக்க போகிறோம், சொற்கள். ஒருவன் சொல் தவறாதவனானால், அப்ப நாங்க பேசுகிற பேச்சினாலே இந்த இருக்கிற தேவையில்லாத இந்த விருப்பங்கள் வாலிபு பிள்ளைகளுக்கு இச்சைகள் என்று ஓடுகிறாள். இப்பொழுது பாலியல் இச்சை, அல்லது சிலருக்கு உடுபுடவையிலே தனியாத இச்சை, நகையிலே, இப்படி பற்பல ஏரியாஸ். சிலருக்கு நிச்சரை, எந்த நேரமும் நிச்சரை, காலையிலேயே நேரம் சென்று எழுப்புறது, பிறகு காலம் கொஞ்சம் போய் படுக்கிறது, பிறகு பின்னர் மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறது. இவங்களுக்கு 82 வயது தானே, கொஞ்சம் படுக்கத்தான் வேணும். அப்படியான நிலைமையிலே இருக்குது இந்த வாலிப கூட்டமைப்ப. பார்த்தாலே தெரியுது சத்தியமான வேண்டாம் பாயு சொல்றதுக்கு என்ன ஏறி நிற்குதண்டு வடிவ தெரியும். இவைகள் யாவற்றையும் அடக்குவதற்கே தேவன் சொல்கிறார், உன் சொற்களால் முடியும். தேவாவியானுடைய உதவியோடு உன்னுடைய சொற்களால் இது முடியும். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் சரீரம் முழுவதையும் அடக்கி கொண்டு வரான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படக்கி அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு உடலையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைகள், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு உடலையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுக்களால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே, சுக்கான் எத்தனை பேர் தெரியும், சுக்கான் இருக்குது கப்பலுக்கு, அநேகம் பேருக்கு தெரியாதே. சுக்கான் என்றால் தோணிக்கு கீழே இருக்கிற ஒரு சாவல் மாதிரி இருக்கிறது, இப்படி திரும்பினா அது போற இடத்துக்கு மறங்கால திரும்பும், இங்கால திரும்பும். அதே நேரத்தில் புயல் நேரத்தில் மிகவும் அந்த அது ஓட்டுகிறவன் கவனமாய் அதை பிடித்திருக்க வேணும். இப்படிப்பட்டதான புயல்கள் நம் வாழ்க்கையிலே வரலாம். அந்த மாலுமியை போல பிடித்திருக்க வேண்டிய சுக்கான் நம்முடைய நாவு, அல்லது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் தான் குழப்பங்கள் வரும். அந்த சுக்கான் அங்காலை காலத்தில் போறது, அதை இயக்குவதற்கு ஒருவரும் இல்லையானால் அந்த கப்பல் தப்பவே முடியாது. அந்த புயலுக்கு கப்பல்களையும் பார்த்தீர்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்து பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது, சிறிய நெருப்பு பெரிய ஒரு காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய ஒரு சொல் பெரிய ஒரு விபரீதத்தை உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஒரு சொல் அந்த சுக்கானை போல நம்ம நாம் இருக்கிறது. புயல் அடிக்கும் நேரத்தில், நெருக்கம் வரும் நேரத்தில் புருஷன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வலைவிலகியோ எப்படியோ தடுமாறும் நேரத்தில் காத்தடிக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் சோதனை, வேலையில் கடும் சோதனை. இப்படியாயிருக்கும் நேரத்திலே இந்த கப்பல் மிகவும் கஷ்டத்தோடு அது பிரயாணம் பண்றது, அதை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருந்தது அந்த சுக்கான். அலியோடு அடிபட்டு மற்ற பக்கம் திரும்பிச்சுதோ கப்பல் கடலுக்கு போறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும் அந்த அலைக்கு நேராக போய் எலும்பல் நடிச்சோன்னா சைடுக்கு போய் அப்படி அந்த ஆலை பிரட்டி மற்ற பக்கத்தாலை விட்டு. நான் சொல்வது சரிதானே, மீனுக்கு
போறாங்க.
இந்த வாழ்க்கை போராட்டத்திலே, இந்த வாழ்க்கையில் புயல் அடிக்கும் இந்த சாபம் நிறைந்த உலகத்திலே தேவன் நமக்கு வல்லமையை இந்த வார்த்தையை கொடுத்து நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்படிக்கு, இந்த வார்த்தை வாயிலே போடும்படிக்கு நமது நாவு சுக்கானாக அமைகிறது. It becomes like a rudder and you hold it. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புயல் அடித்தது. அவருடைய பேர் ஜைரஸ். சடுதியாக அந்த பிள்ளைக்கு நோய் வந்து அது சாக கிடந்தது. இவன் இயேசு ஒன்றை வருகிறான், நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அவன் வந்து சொன்னான், என்னுடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள், நீர் வந்து கரங்களை வைத்தால் அவள் ஜீவிப்பாள், என் வீட்டுக்கு வருவீரா? இயேசு உடனடியாக அவனோடு போக புறப்படுகிறார். வாட்ச், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனோடு கூட போக அவர் ஆயத்தப்பட்டு அவனோடு போகிறார். வழியிலே உங்களுக்கு தெரியும் சில தடங்கல்கள் வந்தது. அது நீங்கள் மார்க்கு 4 நீங்கள் வாசிக்கலாம், 5 நீங்கள் வாசிக்கலாம். சோ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி, ஷி ஹேட் திஸ் மென்சுரேஷன் ப்ராப்ளம், மாதத்தில் வரும் அந்த இரத்த உதிர்வு அந்த நோய், அவளுடைய சம்பவம் நடந்தது, அதனாலே கொஞ்சம் நேரம் போச்சு. நேரம் போய்கொண்டு இருக்க கொஞ்சம் பேர் வந்து ஜெயரசை கண்டு சொல்கிறார்கள்,
பிரதர் ஜெயரஸ், டோன்ட் ட்ரபிள் தி மாஸ்டர், போதையரை நீங்கள் தொந்தரப்படுத்த விட்டு உங்கள் மகள் மறிச்சு போறாள்.
அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள அந்த நிறைந்த ஜனமும் நெருக்கடியும் எல்லாரும் கலைச்சு கத்தவு, அதுக்குள்ள இவங்கள் வந்து ஜெயரஸோட அப்பாவன் இயேசு கிட்டதான் அதிகமா நின்றுக்கான் போல கிடக்கு. ஜெயரஸோட கதைச்சோடனே மகள் செத்து போனாள். இயேசு உடனடியாக அவனை பார்த்து,
Do not be afraid, but be believing. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
என்ன செய்தார் தெரியுமா?
அவனுடைய சுக்கானாகிய அந்த நாவை புட்டித்தார் அந்த சொற்களாலே. அங்கால ஞான திட்டுப்பாத உண்ட வாய,
நீ பண்ணின அறக்கி விட்டு விலகாதே, நீ என்னிடத்திலே வந்தாய்த்தானே, நீ விசுவாசத்தோடு வந்து என்ன அறிக்கை பண்ணினாய், நீர் வீட்டுக்கு வந்து உமது கரங்களை வைத்தால்
அவள் ஜீவிப்பாள்,
அவள் மரண படுக்கையில் இருக்கிறாள். விசுவாச அறிக்கை. இப்பொழுது பிசாசு புயலை கூட்டி அந்த அறிக்கையை மாற்ற வருகிறது. இயேசு உடனடியாக நீ பாட்டுகிறார்,
Don't be afraid, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு.
அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள கேட்டதானே அவருக்கு, அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள அவரை பற்றி அக்கறையாத்தானே இருந்தார். அவருக்கும் ஒரு வார்த்தையில் சொன்னாரே, அந்த புயல் நேரத்திலும் God will have a word for you in the midst of the storm. உன் வாழ்க்கையில் அடிக்கும் புயலின் நடுவிலே, அந்த போராட்டத்தின் நடுவிலே அந்த உயர்ந்து அந்த கப்பலை தூக்கி எறிந்து அந்த அலைகளின் நடுவிலே நீ பயப்படும் நேரத்திலே அடுத்ததாக நடக்கும். என்ன பக்கம் இது என்ன என்று நான் வாயால சொல்லும்படியாகும். அந்த நேரத்திலே தேவன், நீ அவரண்ட இன்னமாக ஜெயரசை போல இயேசுவடியில் நின்று கொண்டிருந்தால், அந்த வார்த்தைக்கு நெருங்கி நீ இருந்தால், தேவன் உனக்கு வசனத்தை கொடுத்து தீருவான். வசனத்தை விட்டு வெளியே அங்காரே போகாது. ஐயோ என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேல இதை ஆண்டவரும் பார்த்து கொண்டு என்ன முடியாது, நான் எங்கேயாவது ஓட போறேன், என்னை விடுங்கோ. Be very careful. Now, I know it's easy for me to preach. நானும் எவ்வளவு கூட நான் போயிருக்கிறேன். ஒன்றுமே உனக்கு சொல்ல முடியாவிட்டாலும் உன் கண்ணீர் வரட்டும், நீ சொல்லலாம். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறுவை அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறதில்லை. வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு நான் திரும்பி போகவேன். ஆண்டவரே, நீரே என்னை எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வதிச்சீர். இப்பொழுதும் இந்த நேரத்திலும் நீர் கரம் கொடுத்தே தீருவேன். எனக்குள்ளாக நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடித்தே தீருவார். And the Lord shall fulfill all that concerns me. என்னை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி வைப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். We got to speak when the waves arrive. மறுபடியும் சொல்கிறேன், அந்த அலைகள் எழும்பி மேலே வந்து அந்த கப்பலை கொண்டு போன அந்த நேரத்திலே அந்த மனுஷன் அந்த சுக்கானை பிடித்து விட்டால் என்று சொன்னால், அது வேறு பக்கமாக கப்பலை திருப்பி இருக்கும். அந்த சூழி மற்ற பக்கமாக திருப்பினால் அந்த அலைகள் போற சமாந்தரமாக அது அப்படியே அடித்து உருட்டி அப்படி அதை பிரட்டி இருக்கும். But you got to go against. எதிரிக்கு விரோதமாக நீ போக வேண்டும். எதனால்? அந்த சுக்கான நாவை பிடி, தேவனுடைய வார்த்தையை அங்கே போடு. அதுதான் கேஸ், பெட்ரோல். அது போடு, பரலோக நெருப்புனாலே அது பற்ற வைக்கப்படட்டும். ஆமென் சொல்லலாம். நல்லது. இந்த புயல் அடிக்கும் நேரத்திலே கப்பலின் சுக்கானை போல நிழலா இருக்கும் இந்த நாவை, நீ தேவனுடைய வார்த்தையாலே அதை பற்ற வைப்பாயா? சாத்தானே, நீ சந்தோஷம் கொண்டாடாதே. இருளிலே நான் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டேன். இதுதான் உன்னுடைய அறிக்கை. Can you see that? Then what about இயேசுவும் அவர் சீஷர்களும் போகும் நேரத்தில் என்ன நடந்தது? புயல் அடித்தது. இம்மாக்கு 4:35 தொடக்கம் நீங்கள் வாசிக்கலாம். இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. அதன் பிறகு அவர் நித்திரையாய் போனார் போட்டில். அவர் அவர்களுக்கு சொன்ன கொடுத்த சொல்லது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். They're going for ministry. அங்கால பக்கத்திலே ஆனால் சாத்தான் ஒரு புயல் ஒன்றை எழுப்பினால், கடும் அலைகள் எழும்பியது, தண்ணீருக்குள்ளாக ஆல்மோஸ்ட் அந்த போட்டை நிரப்பியது. பிரதர் வாசிச்சு பார். அப்பவும் இயேசு நித்திரையாக இருந்தார். ஏன்? அவருக்கு தெரியும் பிதாவினுடைய அவரது திட்டம் இன்னும் முடியவில்லை, இன்னும் நாட்கள் முடியவில்லை. அவருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவரது சித்தத்திலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவர் சமாதானமாய் நித்திரை கொண்டார். இவர்கள் எழும்பி என்ன சொன்னார்கள்? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாவது உங்களுக்கு கவலை இல்லையா? We're dying. Don't you care? முதலாவது மரண வார்த்தையை பேசினார்கள் புயலின் நடுவில். இரண்டாவது தேவனை குற்றம் சாட்டினார்கள். They accused him. Don't you care? So புயல் நேரத்திலே மரண வார்த்தைகள் பேசுவதற்கு பிசாசு தூண்டுவான். அதே நேரத்திலே தேவனை குற்றச்சாட்டும் படிக்கும் அவன் நமது பாயை தூண்டுவான். என்ன ஓடினீங்க அங்க, ஒரே ஒரே ஓடினீங்க, இப்ப அங்க உங்களோட ஆண்டவர் முள்ளுப்பே என்பதை அறிந்து கொள். அவன் முகத்துல கதைக்க வேணும். உனக்கு கொடுக்கிற வார்த்தைய தேவன் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலஸ்தியன் நீ யார்? உனக்கு தேவன் மட்டும் வைராக்கியம் இருக்கவன், உனக்கு வார்த்தையை ருசிச்சு பழக்கமா இருக்கவன். நீ இந்த உலகத்து காரியங்கள்ல பிடிபட்டிருக்கிற உனக்கு ரெண்டு வார தேவனுடைய பிரசனம் பார்த்தையில வராது. சோ அவர்கள் அவர் எழுப்பி கேட்டா, ஏனப்பா பயப்பட்டீங்க? இவர்கள் விட்டு பிழையது தெரியுமா? அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையை அறிக்கை பண்ணவில்லை. அக்கறைக்கு போகும் பாருங்கள். அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அதனால அவர்களை குற்றம் சொல்ல முடியாது, அப்பதான் அவர்கள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள். அவர்களால் அதை சொன்னார்கள், நாங்கள் போய் அவரை மடியிலே கொண்டு இருப்போம். அவர் எழும்புற அதுக்கு அந்த கிட்ட போய் தட்டி. But they did not confess the word which he gave them. அவர் கொடுத்த அந்த வார்த்தையை அறிக்கப்படவில்லை. அக்கறைக்கு போவார்கள், ஆளுக்கால் பேசி இருக்க வேண்டும். அக்கறைக்கு போவார்கள் சொன்னார். அவர் அலுவல் பார்க்க வேண்டியது, சும்மா இருங்க, தாண்டா அவரும் சேர்ந்து தாழவர் பாப்பம் என்ன வேறு. சில உள்ள தண்ணி எங்களை தாழவிடாது, ஏன்றால் அங்கே மினிஸ்ட்ரி நிறைவேறவிடும் பாப்பம். நோ, அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கவில்லை. அவர் எழும்பி என்ன கேட்டார், எங்கே உங்கள் விசுவாசம், where is your faith? So அவர்கள் அந்த வார்த்தைக்கு மாறாக என்ன பேசினார்கள், நாங்கள் சாகுறோம், அது உமக்கு கவலை இல்லையா? ஒன்று மரண வார்த்தை, அடுத்தது குற்றம் சாட்டும் வார்த்தை. ஆனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து அவர் அந்த அந்த கடலையும் காற்றையும் அதட்டினார். So we need to speak the word. அடுத்தது உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனசனுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை சங்கீத புத்தகங்களிலே, மற்ற திக்கு தரிசிகளின் புத்தகங்களிலே, இடையிடையே புதிய ஏற்பாட்டிலே, ஒன்று கொரிந்தியர், இன்னும் மற்ற இடங்களிலும், கடைசியாக யூதாவிலும் கொண்டு வந்து எல்லாம் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களையும் எச்சரிப்புகளையும், அவர்களுக்கு என்ன நடந்து முடிந்தது என்று எங்களுக்கு எச்சரிப்புகள் எழுதிக்கிறார். இந்த காலகட்டத்தின் கடைசி நாட்களை ஜீவிக்கும் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது போல அநேகமான நேரத்தில் இவர்கள் பிரசங்கம் பண்ணப்படுகிறது இல்லை. ஸோ இவர்கள் வெளியிலே வந்து இந்த கப்பல் ஒரு திசையை நோக்கி போகிறது இல்லையா? அது மாதிரி அவர்களது டெஸ்டினேஷன் வாஸ் கேனன். நான் இவர்களை எகிப்தில் இருந்து விடுதலையாக்கி எபேசியரும் எமோரியரும் கானானியரும் இப்படிப்பட்ட இந்த எதிரிகள் குடியிருக்கும் இடமாகிய அந்த கானான் தேசத்தை உள்ளே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று முச்சடியிலே அங்கே பேசிய தேவன் மோசேயினிடத்தில் சொன்னார். I have come to deliver them from Egypt, from the taskmasters and from Pharaoh. And I will take them into Canaan. விடுதலை கொடுத்தது உள்ளே கொண்டு போக, விடுதலை கொடுக்கிறது உனக்கு மறுபடப்படுது சபைக்கு வந்து போக அல்ல, உன்னுடைய வாழ்க்கை திட்டத்துக்குள்ளாய் நுழைவதற்கு. தேவன் ஏற்கனவே ஏற்படுத்திய உனது ஊழியத்துக்குள்ளே நுழைவதற்கே. ஆனால் நிச்சயமாக ஓனாய்கள் இதற்குள்ளே இருப்பார்கள், யூதாஸ்கரியோத்துகள் இருப்பார்கள், ரட்சிப்படையாதவர்கள் நிச்சயம் இருப்பார்கள், வாலிபர்களுக்குள்ளே, தாய்மார் டோப்பன்மாருக்குள்ளே இங்கு ஒன்று நல்ல முகத்தை காண்பிப்பார்கள், பின்னாலே போய் குத்துவார்கள். அவரு தெரியாதா, சும்மா விடுங்க, என்னிடத்தில் வடிவா வந்து பேசுவார்கள், சும்மா இருக்கிறீங்களா பிரதர், அதே ஆட்கள். ஆனால் முன்பு என்றால் வித்தியாசமாக நான் அவளோடு நடந்திருப்பேன். ஆண்டவருடைய கிருபை, அவர் சில காரியங்கள் வித்தியாசமாக என் இருதயத்தில் நடப்பித்தபடியால் I feel sorry for them. அவர்களை குறித்து நான் யோசிக்கப்படும் துக்கமாக வரும். முன்பு என்றால் அவர்கள் மூலமாக எந்த ஆசீர்வாதத்தையும் எடுக்க மாட்டேன். சில சமயத்தில் சில கிட்ட தசோபாவும் எனக்கு வேணாம்னு சொல்லி போட்டேன். சில வேளைகளில் எனக்கு கொண்டு வர சாப்பாடும் அதுவும் வேணாம்னு சொல்லியிருப்பேன். இப்பொழுது அப்படி அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் அந்த சிலுவையின் வல்லமை ஏதோ எனக்குள்ளாக கொஞ்சம் வேலை செய்கிறபடினாலே ஐ கேன் அக்செப்ட் திம். ஓகே, தட்ஸ் ஆல்ரைட், யூ கேன் டாக், கோ ஆன் டாக்கிங், தட்ஸ் ஓகே, தொடர்ந்து பேசிட்டே இரு. Do you understand? The cross has to work. I don't know why I went there now. இவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகாது, நாளாந்த விசுவாச ஜீவியம் ஜீவிக்காதபடியினாலே, நாளாந்த விசுவாச ஜீவியம், அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, மேக ஸ்தம்பம் இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, மன்னா விழுந்து கொண்டிருந்தது, தண்ணீர் வனாந்திரம் கழிச்சு கொண்டது, ஒன்றையுமே நம்பவில்லை. அந்த பத்து வாதைகளை நம்பவில்லை, அதன் பிறகு சிவந்த சமுத்திரம் பிள்ளந்ததை நம்பவில்லை, ஒன்றிலையும் அவர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்கள். அதெல்லாம் சொன்னேன், வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் இதில் போய் நின்று
பெரிய ஒரு வழி இந்த இந்த கடற்கரையில் உண்டாகி இந்த பக்கமாக ஒரு பெரிய ரெண்டு லாரி போறதுக்கு வழி உண்டாகி சிங்கப்பூர்ல அங்கால போய் அடைகிறதுக்கு ஆண்டவர் செய்தாலும் எவருடைய இறுதியும் மாறாது. அதுக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையும் அதை கொடுத்த ஆசிரியராகிய தேவாவியானுடைய வல்லமையும் தேவை, மாற்றப்படியாது. நீ குழந்த தவண்டு கிடந்து இப்ப வந்து குமரியாக 25-30 வயதாக இங்கே இருக்கலாம். உன் வார்த்தை இந்த வார்த்தை தொடவில்லையானால் உனக்கு மறுபரப்பு இல்லை. நீ பழைய நிலைமையிலே இருக்கிறாய், வஞ்சிப்பிலும் போர்வையிலும். தகப்பனைகள் தாயைகள் பிள்ளை பிறந்தால் வளர வேணும். சூரியன் காலையில் உதிச்சால் அது பிரகாசமாக கொண்டு போகணும். அது பிரகாசமாகவில்லையானால் 6 மணிக்கு கொடுக்கிற வெளிச்சத்தையும் மத்தியானத்தில் கொடுத்ததால் சம்திங் ராங், ஏதோ ஒரு காரியம் பிழை. அதிகம் அதிகமாக பிரகாசிக்கணும். எத்தனை ஞாயிறு போய்விட்டது. சோ இவர்கள் என்ன சொன்னார்கள், வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட்ட 10 பேர் வந்து சொன்னாங்க, நல்ல இடம் தான், எல்லாம் நல்லதானால் அங்கே ராட்சதர்கள் பெரிய மனுஷர்கள் இருக்கிறாள் எங்களால் இயலாது. ஜோஷுவாவும் காலேபும் மட்டும் வந்து சொன்னார்கள், கத்திரங்கள் மேல் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் போகலாம், உடனடியாக போய் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். சொல்ல போனால் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து இங்கால கொண்டு வந்ததே உள்ளே கொண்டு போகத்தானே, போட்டில் புறப்பட்டதே அங்கால கரைக்கு போகத்தானே. செவி உள்ளவன் கேட்க கடவான். நடுவிலே போய் தாழுவோம் என்று கொண்டு போனாரா? போட்டுக்குள்ள எல்லாரையும் மேறிட்டு அவர் படுக்கிற நேரத்தில் கடைசியாக சொல்லி போட்டு சொன்னாரா? நடுவில் போற நேரம் கப்பல் பிறலும் தாழுவோம் எல்லாரும் அக்கறைக்கு போகமாட்டு தானே சொன்னார். இவர்களுக்கு என்ன சொன்னார், வாருங்கள் நான் உங்களுக்கு உள்ள கொண்டு போறேன், நான் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவர்களும் விசுவாசத்தினாலே தான் ஜீவித்திருக்க வேண்டும். அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. எபிரேயர் 4:1-2 அவருக்கு நேரிட்டது உனக்கு நேரிடாதபடிக்கு நீ எச்சரிப்புள்ளவனாய் பயந்திரு மட்டும் என்று சொல்லவில்லை, நடுங்கவனும் நீ நடுங்கவனும் நீயும் நானும் ஒற்றுவனாகுதல் அவரது இழைப்பாறுதலுக்குள்ளே பூமியிலே நாங்கள் பிரவேசித்ததன் காரணம், கற்பத்திலே தோன்றினதன் காரணம், ரட்சிப்படைந்திருந்தால் எதற்காக நான் ரட்சிப்படைந்தேன், இந்த இடத்திலே இருந்தால் ஏன் இந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள், முழு களத்தினார்கள் போனார்கள், எத்தனையோ பேர் இங்கே இருந்தார்கள், கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு புருஷனும் கொஞ்சம் அதிகமாக ஓடினார்கள், எத்தனையோ பேர் கடந்த 28 வருஷங்களாக வார்த்தை பிரயோஜனப்படவில்லை. ஏன் கேட்டவர்கள் அதை விசுவாசத்தோடு கேட்கவில்லை, தேவனுடைய வார்த்தையாக கேட்கவில்லை. அதனால் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் பேசியதெல்லாம் தாறுமாறு, அவர்கள் பேசியது முறுமுறுப்பு. இங்க ஒரு கதை, வீட்டில் ஒரு கதை. அதனால் இவர்கள் மூங்கல் ஒன்று மாறுறதே இல்லை. பார்த்தாலே தெரியும் புறங்கூறுகளுடைய முகம் கோபமாய் காணப்படும். நீதிமொழிகள் a backbiting person as an angry countenance. ஒருவரோடும் கதைக்க மாட்டார்கள். எந்த நாம் யாருக்கும் குடியல்லவும் உலகம் அங்கும் இருக்குது பிடிச்சான வாரது, அதுவும் லேட்டா எழும்பி போயாச்சு. 6வது கண்டா சரி வந்திருக்கிறாங்க, மற்றபடி அல்ல. இங்கு இது தேவனுடைய ஜனமே, இது தேவனுடைய கூட்டமே. எனக்கு கேள்வி, ஏன் வருகிறார்கள்? வாய் வேவு பார்க்கவா, பிழை பிடிக்கவா, என்னத்துக்கு? பிரயோஜனம் இல்லாவிட்டால் ஏன் வருகிறாய்? இந்த வார்த்தை சரியில்லை என்றால் ஏன் வருகிறாய்? Ask yourself, எதற்காக? ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது செய்தால் அதில் காசு அதில் வரும். இந்த பிள்ளைகள் போதுகள் தானே, இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலையும் வைக்கிறாங்க, டியூஷனும் இருக்குது. டியூஷன் ரெண்டு போய் அதுகள் அங்கே போய் ஆக்கள் ஜோடி கட்டி போட்டு அறைக்குள்ளே போனதால் அல்லது நெட் கஃபேக்குள்ளே போனதால் பெற்றார்கள் மண்டுகள் மாதிரி இருந்தது, ஒன்றுமே தெரியவில்லை. நான் சொல்வதை இருதயத்திலே தூக்கிப்பார். உண்மையா இது பிழையா? பிழையா தூக்கி எறி. இந்த வாங்காத இந்த கேசட்டை, இது பெரிய கவலைப்படாது, தூக்கி எறி, வேண்டாம் உனக்கு. இவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாச வார்த்தை பேசாது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காது. இப்ப எனவ கிரௌண்ட் மாதிரி, வந்து போற கிரௌண்ட் மாதிரி, எந்த நேரமும் வாயினாலே வார்த்தையும் இல்லை, அன்பும் இல்லை, திறந்த மனம் இல்லை, இருதயம் இல்லை, ஒன்றுமே இல்லை. வாலிப பிள்ளைகளாக. And what happens? Now, when the time comes, God says, go in. உள்ளே போகலாம். இவர்களுக்கு விசுவாசம் இல்லை, உள்ளே போக. எங்க உடனே வாரது? தக்காளி வேணுமெண்டா இப்பே அவண்டை கொட்டையை நாட்டுறது விதைய. ஆனபடியினால் அவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே திருப்பப்பட்டார்கள். அவர்களது சுக்கான் ஆகியது, அவர்களது நாவு பிள்ளையான வார்த்தைகளை பேசியது, முறுமுறுத்தது, தாறுமாறுகளை பேசினார். தேவன் பாம்புகளை அனுப்பினார் அவள் கொல்லும்படிக்கு. பாம்புகளை அனுப்பினது விளையாடா அல்ல, கொல்ல. அநேகம் பேரை கடித்தது, முறுமுறுத்தவர்களை கடித்தது. பாம்புகள் அசுத்தாவிகளுக்கு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. சோ அவர்களது டெஸ்டினேஷன் அந்த புயலின் நடுவிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தி, ஆம், ராட்சதர்கள் உண்டுதான், 14-15 அடி உயரமான ஆக்கள் உண்டுதான், அது எல்லாம் மதில்கள் நிறைந்த அந்த பட்டணம், நாங்கள் எப்படி போவது? ஜனங்கள் இஜவிர வாழ்ந்தார்கள். அதை கொடுங்க. அவர்களது நாவு அவர்கள் போக வேண்டிய திசையை திருப்பியது. வனாந்தரச்சுக்குள்ளே அனுப்பப்பட்டார்கள். செத்தால் நல்லம், செத்தால் நல்லம், செத்தால் நல்லம். அங்கே செத்திருக்கலாம், அங்க சவக்காலை இருக்குது, அங்கே இருந்திருக்கலாம். இது என்ன? இது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு கடினமான வார்த்தை, எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு ஏச்சு. உனக்கு ஏச்சாகப்படுகிறது, ஏனென்றால் உனக்கு அது தேவையாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் கண்டார். நீ போகணும் ஏச்சு இல்லாத இடத்துக்கு. வாழைப்பழம் முறிச்சு உண்ட வாய்க்குள்ள வைக்கிற ஆக்கிற இடத்துல போக வேணும். இந்த வார்த்தை, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், கலங்காதே, திகையாதே, கண்ணீர் துடைப்பார். ஆவண்டு வாய விழுந்தையும் தெரியாது, இப்ப தொண்டைக்குள்ள புரி புடி செய்ய வேண்டும். போவோம் அந்த இடத்துக்கு. இது யுத்த வீரர்களை ஆயத்த பண்ணும் இடம். இதுங்க ஒபாமா போய் அரசாங்கத்தில் யுத்த வீரர்கள் ஆயத்தம் பண்ணுற இடம் எப்படி காலம் கிளம்புறான், என்ன டைம் கிளம்புறான், என்ன எக்ஸசைஸ் அவங்க எடுக்கிறாங்க, என்ன விதமான சாப்பாடு, என்ன அவங்களை பாதிக்க கூடாது, கேள் போய் எல்லாம் வச்சு இங்க வர்றது மட்டும். அந்த சடங்கு, இந்த சடங்கு, அந்த கல்யாணம், அந்த சாமத்தியம், இந்த பூமத்தியம், இந்த அது, இந்த இது, இது, அந்த பர்த்டேயாம் இதுக்குத்தானே சேர்ச்சு கிடாக்குதே, உலகங்கம் இதுக்குத்தானே கிடாக்குதே. அவனுக்கு அதெல்லாம் நடப்பிச்சு வைக்க வேணும். வெளிநாட்டுலேயும் தெரியுமா, அல்லது அதில் விட்டுட்டு போயிருங்க, அப்புறம் அந்த போடுற காசையும் போட மாட்டாங்க. அந்த பில்டிங்கு கொடுக்கணுமே காசு. இங்க ஒரு பில்டிங்குக்கு கொடுக்கல, இது ஆண்டவர் கொடுத்த காரியம். எனக்கு ஒன்றுக்கும் கொடுக்கிறது இல்லை. That's right. So they missed their destiny. அவர்கள் போக வேண்டி போகுதில்லை, அந்த இலக்கை இழந்தார்கள். They missed it. Now, இதனாலே ஜோஷுவாவும் காலேபும் தங்கள் சுக்கானை இறுக பிடித்ததனால் அவர்கள் நாங்கள் போய் சேரலாம் என்று கொஞ்சம் மற்ற ஜனங்களால் டிலே பண்ணப்பட்டும் நேர காலம் தாமதித்தும் அவர்கள் ரெண்டு பேரையும் தேவன் உள்ளே கொண்டு போய் சேர்த்தார். இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களினுடைய பிழையான அறிக்கை, ஜோஷுவாவும் காலேபும் பண்ண சரியான அறிக்கையை மாற்ற முடியவில்லை. தேவன் அவர்களை மட்டும் அந்த சந்ததியை கானானுக்குள்ளே கொண்டு போனார். ஏய், அந்த புயல் நேரத்தில் அவர்கள் பிடித்தார்கள் அவர்கள் நாவை. We can go. நாங்கள் போகலாம். தேவன் எங்களோடு இருக்கிறார். விடுதலை பெற்று உள்ளே கொண்டு போகத்தான் அழைத்தார். வெறுமாற்றப்படியால் கொல்லவா அழைத்தார்? அவரது திட்டம் நிறைவேற அழைத்தார். சுவார்த்தை நமது வாயிலே இருக்கணும். அதனாலே இப்ரே 4:14 இப்ரே 4:14 இப்படி கூட பாருங்க, ஒன்றொன்றா கூட்டிக் கொண்டு போகும்போது பாருங்க, இப்ரே 4:14 அதிலே ஆவியானவர் என்ன கூறுகிறார்? வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாராகிய இயேசு என்ன மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை அந்த பண்ணின அந்த அந்த வாக்குத்தத்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். Hold on to that promise. நீ பண்ணின அறிக்கை அந்த வார்த்தையை அதை பிடித்துக் கொண்டே என்று இங்கே கூறப்படுகிறது. அதன் பிறகு 10:23 இடங்கள் எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையில் அறிக்கை எடுக்கிறதில் அசைவு. எது நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறது? வாக்கு தத்தங்கள், அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான வாக்கு தத்தங்கள் அறிக்கை எடுக்கிறது. அசைவு இல்லாமல் உறுதியா இருக்க கடவும், அங்க உறுதியா இருக்க கடவும், இங்க அசைவு இல்லாமல் அல எழும்பது அசைய பார்க்கும். அசைவு இல்லாமல் அந்த நாவை பிடிக்க வேணும். நாவை அங்காலங்கால அசைய பண்ணத்தான் சூழ்நிலைகள் மாற்ற பார்க்கும். ஆக்கள் வந்து கேள்வியும் கேட்பாங்க, நாவை மாற்றுறதுக்கு இன்னும் ஒன்றும் சரி வேற இல்லையா, இன்னும் போவில்லையா, இல்லை ஒன்றும் சரி வேற இல்லை முடிஞ்சு. தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார், தேவ தூதர்கள் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது வந்து கொண்டிருக்கிறது. எப்படியாக சொல்லவில்லை, அசைவு இல்லாமல். அதுக்கு பிறகு 38 வசனத்தை பாருங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் ஜீவிப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் பிள்ளையான வார்த்தையை பேசுவானாகில் உலகத்தாரை போல தடுமாறி தாறுமாறுகளை பேசுவானாகில் எனாத்துமா அவன் மேல் பிரியமாறாயது. அவர்கள் மட்டிலே தேவன் பிரியமாயிருக்கவில்லை. அதெல்லாம் ஒன்று கொரிந்தியர் 10:5 யூதாவினுடைய புத்தகத்திலே 5 தேவன் தமக்குன்னொரு ஜனத்தை விடுதலையாக்கி அழைத்து ரட்சித்து வெளியே கொண்டு வந்து அதன் பின் விசுவாசியாதவர்களை என்ன செய்தார்? அழைத்தார். அவர்கள் அநேகம் பேரில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஏன்? பிள்ளையான வார்த்தைகளை பேசினார்கள், விசுவாச வார்த்தைகளை பேசவில்லை. சும்மா வந்துட்டு இனிமேலும் போக போறாய், உன் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு சோதிக்கப்படும். யார போய் கட்டிப்பிடிச்சு குளர போறாய்? புரோதரியா கடுமை அறிக்கிறார். கடுமையாவா? என்ன ஜீவியம் ஜீவித்தாய்? நாளாந்த ஜீவியம் எப்படி இருந்தது? சாப்பிடும் நேரத்தில் என்ன பேசினாய்? I don't know why the Holy Spirit speaking this way. சபையை குறித்து, உனக்கு வார்த்தை கொடுக்க மெய்ப்பனை குறைத்து என்ன பேசினாய்? வாயினால் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? அவரை தெரியாதோ, அவர குடும்பத்தை தெரியாதோ, அது இப்படி இது இப்படி. யூ திங்க் காட் இஸ் நாட் லிசனிங்? தேவன் இவளை கேட்காமல் இருக்கிறான் நினைக்கிறாயா? நீ தேவனை அறியவில்லை, தேவனை அறியவில்லை. சரி, சொகுன்றைக்கம் இந்த நாவை புயலின் நடுவிலே எவ்விதமாக பிடித்து தேவ வார்த்தைங்கிற நெருப்பினால பற்ற வைக்க போகிறாயோ அதுதான் உன் நாட்களையும் கூட்டி உன்னுடைய உடலையும் அடக்கி சரீரம் முழுவதையும் அடக்கி போக வேண்டிய இடத்துக்கு உன் ஊழியத்திலே உன் வாழ்க்கையிலே உன் குடும்ப வாழ்க்கை கொண்டு போய் சேர்க்கிற காரியமாய் இருக்கும் இந்த நாவு. அதுல போட்டிருக்குது அந்த வாழ்க்கை சக்கரத்தை அது திருப்பி விடுகிறதா இருக்கிறதாம். அதுல போட்டிருக்குது இல்லையா, நாவும் நெருப்புத்தான். அது அதீனி அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு உடலையும் கரைப்படுத்தி சரீரம் முழுவதையும் கரைப்படுத்துகிறதாம். வாயின் சொற்கள் brings evil to the body, sick mind, sick words, sick body. நோயுள்ள மனம், நோயுள்ள வார்த்தைகள், நோயுள்ள சரீரம். பாத்தீங்களா, சரீரம் முழுவதையும் கலப்பு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரகாக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. விட்டு கொடுத்தமோ தேவ வார்த்தைங்கிற நெருப்பினாலே அது பற்ற வைக்கப்படாமல் பிசாசு அசுத்தாவிகள் அந்த நாவை பிடித்து பற்ற வைக்கும். அப்ப என்ன சொல்லுவார்கள்? புருஷனை பார்த்து சொல்லஞ்சு போ அங்கேயாவது, அல்லது புருஷன் மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து சனியல்கள் சாகுதில்லையே
வந்து பிறந்ததுகள் எல்லாம் மொக்குகள். எங்கேயே தான் வந்து பிறந்ததுகளோ தெரியாது.
இப்ப என்ன நடக்குது? ஆர் பேசுறது? புருஷனா மனைவியா?
நோ, தி டெவல் இன் தி டங். அந்த சாபத்தை போடுவது, இந்த முறுமுறுப்பை பேசுவது, நாவலை வந்து உட்கார்ந்த அந்த பாம்பு.
ஆரோக்கியமான நாவு உங்களோடு செய்திருக்க கதைகள்
தேவன் மற்ற காரியங்களில் உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார்.
நீ போக வேண்டிய இடத்துக்கு போக
உனக்கு மனதாக இருந்தால் இந்த நாவை நீ கவனமாக உபயோகித்துக் கொள்.